2023 ஜூலை மாத தென்றலிதழில் பாசூர் அமணனின் மேலூர் வாழ்வில் பகுதியில் பி வி நரசிம்மசுவாமி ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். பி வி நரசிம்மசுவாமி சத்குரு ஸ்ரீ சேஷாதி சுவாமிகளின் பக்தர். அவர் வாழ்க்கை வரலாற்றை எழுத ஆர்வம் கொண்டிருந்தார். அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு தகவல்களை திரட்டி கொண்டிருந்தார். ஆனால் ஏனோ அவருக்கு அதை எழுதும் சூழல் அமையவில்லை. அதனால் தான் திரட்டிய செய்திகளை குழுமணி நாராயண சாஸ்திரிகளிடம் அளித்துவிட்டார். பின்னர் நாராயண சாஸ்திரிகள் சேஷாதிரி சுவாமிகளின் சரிதத்தை முழுமையாக எழுதி வெளியிட்டார். நரசிம்ம சுவாமிகளுக்கு அது பெரும் மனக்குறையாகவே இருந்தது. அதனால் பகவான் ரமண மகரிஷியின் வாழ்க்கை வரலாற்றை எழுதும் முயற்சியில் ஈடுபட்டார். பகவானிடமிருந்தே பல விஷயங்களை திரட்டினார். பல இடங்களுக்கு சென்று சாதுக்களை தரிசித்து தகவல் திரட்டினார். அவற்றை தொகுத்து செல்ஃப் ரியலைசேஷன், தி லைஃப் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி என்ற தலைப்பில் 1931 நூலாக வெளியிட்டார். பகவான் ரமணர் வாழ்ந்த காலத்திலேயே வெளியான பெருமையும் பகவான் வாய்மொழியாக சொன்ன பல தகவல்களை வைத்து எழுதப்பட்ட சிறப்பும் அந்த நூலுக்கு உண்டு. ரமணரின் வரலாற்றை முதன் முதலில் ஆங்கிலத்தில் எழுதி பகவானின் புகழை மேற்குலகம் அறிய காரணமானார் பி வி நரசிம்மசுவாமி. பின் அந்த நூல் தமிழிலும் வெளிவந்தது. நரசிம்மசுவாமியின் ஆங்கில நூலை படித்துவிட்டுத்தான் ஹம்ஃப்ரீஸும் பால் பிரண்டனும் இன்னும் பல ஐரோப்பியர்களும் பகவான் ரமணரை நாடி வந்தனர். பால் பிரெண்டன் மட்டுமல்ல, சுவாமி சுத்தானந்த பாரதியார், சுவாமி மாதவ தீர்த்தர், பிரபவானந்தார், கிருஷ்ண பிட்சு, சுவாமி சிவானந்தர், சுவாமி ராமதாசர் உள்ளிட்ட சாதுக்களும் பகவானை தேடி ரமணாசிரமம் வருவதற்கும் நரசிம்ம சுவாமிகளின் நூலே காரணமாக அமைந்தது. இந்தியாவுக்கு அப்பால் உலகம் முழுவதும் பகவான் ரமணரின் புகழ் பரவ காரணமாக அமைந்தார் நரசிம்மசுவாமி. பகவான் ரமணர் பற்றி இன்னும் பல புத்தகங்களை எழுதினார் நரசிம்மசுவாமி. பகவான் ரமண மகர்ஷிகளின் தீவிர பக்தராக இருந்த நரசிம்மசுவாமி திடீரென்று ஒரு நாள் ஆசிரமத்திலிருந்து வெளியேறினார். அவர் எங்கு போனார், என்ன ஆனார் என்பது குறித்த தகவல்கள் சில ஆண்டுகளுக்கு யாருக்குமே தெரியவில்லை. ஆமாம், யார் இந்த நரசிம்மசுவாமி? அவரேன் திடீரென்று ரமணாசிரமத்தை விட்டு சென்றார்? அதன் பின் என்ன ஆனார் என்பதை அறிய உங்களுக்கும் ஆவலாக இருக்கிறது தானே? வாருங்கள், அவரை பின்தொடர்வோம். ஈரோடு அருகே உள்ள ஊர் பவானி, காவேரி பவானி மற்றும் குப்த காமினி என்ற மூன்று நதிகளும் சங்கமிக்கும் இடம் அது. சங்ககிரி என்றும் திரிவேணி சங்கமம் என்றும் இத்தலம் அழைக்கப்பட்டது. இவ்வூரில் வாழ்ந்து வந்தவர் வெங்கடகிரி ஐயர். உயர்கல்வி கற்றிருந்த அவர் வழக்குரைஞராக பணியாற்றி வந்தார். அவர் மனைவி அங்கச்சி அம்மாள். அவர்களுக்கு திருமணமாகி வெகு நாட்களாக பிள்ளை பேரு இல்லை. தோற்றம் ஒரு நாள் வீட்டுக்கு வந்த வடநாட்டு சாது ஒருவர் சோழிங்கன் நரசிம்ம பெருமானை வழிபட்டால் பிள்ளை பேரு உண்டாகும் என்று கூறி ஆசீர்வதித்தார். தம்பதியர் அவ்வாறே விரதமிருந்து சோழிங்கருக்கு சென்று யோக நரசிம்ம பெருமானை வழிபட்டனர். வேண்டுதல் பலித்தது. 1874 அன்று அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. குல வழக்கப்படி ராமநாதன் என்ற பெயரை சூட்டினார் தந்தை. நரசிம்ம பெருமானின் அருளால் பிறந்ததால் அதை நினைவு கூறும் வகையில் நரசிம்மன் என்ற பெயரை சூட்டினார் அன்னை. அந்த பெயரே நிலைத்தது. கல்வி குழந்தை நரசிம்மன் வளர்ந்தான். சிறு வயதிலேயே துரு துரு வென்று இருந்த அவன் தந்தையிடமிருந்து வேத சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டான். மற்ற பாடங்கள் வீட்டிற்கு ஆசிரியர் வரவழைக்கப்பட்டு போதிக்கப்பட்டன. நேர்மை, உண்மை, சத்தியம், மன உறுதி போன்ற குணங்களை கொண்டவனாக அவன் வளர்ந்தான். கண்டத்திலிருந்து தப்புதல். நரசிம்மனுக்கு தம்பி ஒருவன் பிறந்தான். அவனுக்கு லக்ஷ்மணன் என்று பெயர். ஆனால் துரதிருஷ்டவசமாக திருடர்கள் நகைக்காக குழந்தை லக்ஷ்மணனை கடத்தி கொண்டு போய் கொன்றுவிட்டனர். குடும்பத்தை பெரும் சோகம் கவ்வியது. தாய் அங்கச்சி அம்மாள் நரசிம்மனை வெளியே அனுப்பவே பயந்தாள். ஒருமுறை பவானி நதிக்கரையில் விளையாடி கொண்டிருந்த குழந்தை நரசிம்மன் கால் தவறி நதியில் விழுந்து விட்டான். அங்கிருந்த ஒருவர் குழந்தையை காப்பாற்றினார். தொடரும் இம்மாதிரி நிகழ்வுகளை கண்டு வெங்கடகிரி ஐயர் வந்திருந்தார். ஜோதிடரை சந்தித்து ஆலோசித்தார். ஜோதிடரோ குழந்தைக்கு ஒரு கண்டம் இருந்து விலகிவிட்டது என்றும், அவன் ஜாதகம் சந்நியாச ஜாதகம், இனி அவனுக்கு தீர்காயுள் என்றும் கூறினார். மேலும் அவ்வூரில் இருக்க வேண்டாம் என்றும் ஆலோசனை சொன்னார். குழந்தைக்கு சந்நியாச ஜாதகம் என்பதை கேட்டு பெற்றோர் வருந்தினர். சங்கமேஸ்வரரிடமும் பவானி தேவியிடமும் தங்கள் மகன் சந்நியாசியாக போகக்கூடாது என்று வேண்டிக் கொண்ட அவர்கள், அதற்கு பதிலாக தாங்கள் அன்று முதல் இல்லற தர்மத்தை துறந்து சந்நியாச தர்மத்தை மேற்கொள்வதாக கோரிக்கை வைத்தனர். வெங்கடகிரி ஐயர் ஜோதிடரின் ஆலோசனைப்படி வீட்டை விட்டுவிட்டு குடும்பத்துடன் சேலத்திற்கு சென்று வசித்தார். பணிகள். நரசிம்மன் கல்வி கற்று இளைஞரானார். தந்தை வழியில் அவரும் சட்டம் படித்து சென்னையில் வழக்குரைஞராக பணியாற்றினார். பல வழக்குகளில் வாதாடி வெற்றி பெற்றார். சென்னையின் புகழ்பெற்ற மனிதர்களுள் ஒருவரானார். பார் கவுன்சிலின் தலைவரானார். சேலம் விஜயராகவாச்சாரியார், ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியார், நீதிபதி ஸ்ரீ சுந்தரம் செட்டி, விடுதலை வீரர் முத்துகிருஷ்ண ஐயர் உள்ளிட்ட பலர் நரசிம்மனுக்கு நண்பர்களாக இருந்தனர். அரசியல் வாழ்க்கை. சில ஆண்டு சென்னை வாசத்திற்கு பின் சேலத்திற்கு சென்றார். 1902 நடந்த சேலம் மாநகராட்சி தேர்தலில் போட்டியிட்டு வென்றார். சேலம் கூட்டுறவு சங்கத்தின் தலைமை அதிகாரியாக பதவியேற்றார். எளிமை, நேர்மை, சத்திய வழியில் நடந்த நரசிம்மனை மக்கள் விரும்பினர். ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை உயர்வுக்காக பல்வேறு நலத்திட்ட பணிகளை மேற்கொண்ட நரசிம்மன் 1904 சேலம் நகரசபை தலைவரானார். 15 ஆண்டுகள் தொடர்ந்து அப்பதவி வகித்தார். பின்னர் சேலம் கூட்டுறவு நிதி நிறுவனத்தின் தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். நரசிம்மன் காங்கிரஸ் இயக்க ஆதரவாளராக செயல்பட்டார். 1914 சென்னை மாகாண கவுன்சிலில் சேலம், நீலகிரி, கோயம்புத்தூர் நகரங்களின் பிரதிநிதியாக செயல்பட்டார். மாண்டேகு செம்ஸ் போர்ட் சீர்திருத்த சபையின் அங்கத்தினராகவும் பணிபுரிந்தார். ஏழைகள் உயர்வுக்காக பல்வேறு நலத்திட்ட பணிகளை செய்தார். நரசிம்மனுக்கு சீதாலட்சுமியுடன் திருமணம் நிகழ்ந்தது. இவர்களுக்கு வெங்கடராமன், ராஜலட்சுமி, சாரதா, ஜெயராமன், சாவித்திரி என 5 குழந்தைகள் பிறந்தன. ஜெயராமன் சாவித்திரியை தவிர மற்றவர்களுக்கு தகுந்த வயதில் திருமணம் செய்து வைத்தார். ஆன்மீக வாழ்க்கை. நரசிம்மன் சிறுவயது முதலே ஆன்மீக நாட்டம் கொண்டிருந்தார். தினசரி பூஜை ஜபதபங்கள் செய்வதை வழக்கமாக வைத்திருந்தார். வயது ஆக ஆக அவருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரித்தது. ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்தார். சாதுக்களை தேடி சென்று தரிசித்தார். அடிக்கடி ஆந்திரா சென்று சுரைக்காய் சித்தரை தரிசித்தார். அதுபோல தன் குலகுருவான ஷிங்கேரி ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகளையும் அடிக்கடி தரிசிப்பது வழக்கமாக இருந்தது. நரசிம்மன் சேலத்தில் தன் வீடருகில் இருந்த ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் கோயிலை புதுப்பித்தார். மாலையில் அங்கு சென்று பாராயணம் செய்வதையும் பஜனை பாடுவதையும் வழக்கமாக கொண்டிருந்தார். தொடர் சோகங்கள். 1917 நரசிம்மனின் தாயார் அங்கச்சி அம்மாள் பிளேக் நோய்க்கு பலியானார். 1918 தந்தை வெங்கடகிரி ஐயர் காலராவுக்கு பலியானார். 1921 நரசிம்மனின் குழந்தைகளான ஜெயராமன், சாவித்திரி இருவரும் வீட்டின் பின்னால் உள்ள கிணற்றில் கால் தவறி விழுந்து பலியாகினர். தொடர் சோகங்களால் நரசிம்மன் மிகவும் பாதிக்கப்பட்டார். மெல்ல அதிலிருந்து மீள முயற்சித்த நிலையில் நரசிம்மனின் மனைவி சீதாலட்சுமி 1922 காலமானார். தனிமரம் ஆனார் நரசிம்மன். தனக்கு நிகழ்ந்தவைகளை குறித்து ஏன், எதற்கு என்று சிந்தித்தார். தொடர் சிந்தனைகளின் விளைவால் ஞான வைராகிய நிலையை பெற்றார். வழக்குரைஞர் தொழிலை துறந்தார். அரசியல் பணிகளிலிருந்து விலகினார். ஒரு துறவியாக ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு குருநாதரை தேடி வீட்டை விட்டு வெளியேறினார். சிங்கேரி சங்கராச்சாரியால் பாரதி தீர்த்த சுவாமிகளை சந்தித்தார். அவர், நரசிம்மனே, திருவண்ணாமலையில் வாழும் மகா ஞானி ஸ்ரீ ரமண மகரிஷியை தரிசிக்கும்படி ஆலோசனை கூறினார். அதன்படி நரசிம்மன் திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார். ஒரு நாள் விடியற்காலை ரமணாசிரமம் சென்று பகவானை தரிசித்தார் நரசிம்மன். ரமணனின் எளிமையும் அவரது உபதேசங்களும் நரசிம்மனை மிகவும் கவர்ந்தன. அது முதல் அவர் திருவண்ணாமலையிலேயே தங்கி ரமணரை அனுதினமும் வழிபட்டு வந்தார். பகவான் முன்னிலையில் ஆன்மீக சாதனைகளை மேற்கொண்டார். ரமணனது வாழ்க்கை வரலாற்றை எழுதும்படி இறை அருளால் பணிக்கப்பட்டார். ரமணர் வாழ்ந்த காலத்திலேயே வெளியான பெருமையும் பகவான் வாய்மொழியாக சொன்ன தகவல்களை வைத்து எழுதப்பட்ட பெருமையும் அந்த நூலுக்கு கிடைத்தன. ரமணாசிரமத்தில் தங்கி தொடர்ந்து ஆன்மீக சாதனைகள் செய்து வந்தாலும் பஜனை சம்பிரதாயப்படி ஆடிப்பாடி இறைவனை துதித்து வழிபடுவதை பெரிதும் விரும்பினார் நரசிம்ம சுவாமிகள். தான் தங்கியிருந்த இடத்தில் தினந்தோறும் அந்த பக்தி பாவனை பூஜையில் ஈடுபட்டு வந்தார். திடீரென ஒரு நாள் அவர் ரமணாசிரமத்தை விட்டு வெளியேறி சென்றார். அதன் பிறகு அவர் ஆசிரமம் திரும்பவே இல்லை. ரமணாசிரமத்திலிருந்து நரசிம்ம சுவாமிகள் ஏன் வெளியேறினார், எங்கே சென்றார், என்ன செய்தார்? தொடர்ந்து பார்ப்போம். தொடரும். ஒளி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.